إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبكم ملككم ورياه മാർക്ക് അറിഞ്ഞിട്ടുള്ള ഈ നിഴ്ചിയിൽ കടന്നു കൊള്ള വേണ്ടും என்பதற்காக வேண்டி வருகின்றிருக்கக்கூடிய அன்பின் சகோதர சகோதரிமார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல எங்களுக்கு உலகத்தில் பல நியமத்துக்களை தந்திருக்கின்றான். நாங்கள் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு, எங்களினால் எண்ணிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல பல நியமத்துக்களை தந்திருக்கின்றோம். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் அது உங்களால் கணக்கெடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இந்த நியமத்துக்களில் ஆக முக்கியமானதும் சிறப்பான நியமத்தியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல தந்திருக்கக்கூடிய எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் ஆக விலை மதிக்க முடியாத ஒன்று என்று சொன்னால் அது இந்த இஸ்லாமாக இருக்கிறது. இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல எங்களை இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ வைப்பது, முஸ்லீம்களில் ஒருவராக எங்களை ஆக்கியிருப்பது, இந்த உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல தந்த நியமத்துக்களில் ஆக மிக முக்கியமான நியமத்தாயிருக்கிறது. எனவே நாங்கள் உண்மையாக அந்த நியமத்தை வழங்கியிருக்கின்றோமா அல்லது வழங்காமல் இருக்கின்றோமா? ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை இந்த இஸ்லாத்தில் வாழக்கூடியவர்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள். ஒன்று, இஸ்லாத்தை அவர் தானாக தேடி படித்து இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்தவராயிருப்பார், அல்லது அவருக்கு வாழையடி வாழையாக அவருடைய தாய்நந்தையர்கள் பாட்டனிலிருந்து இஸ்லாத்தை அவர் கற்று இஸ்லாத்திலே வாழக்கூடியவராக இருப்பார். ஆனால் நாங்கள் எங்களில் அதிகமானவர்கள் இன்று எங்களுடைய தாய் தந்தையரிடத்திலிருந்து இஸ்லாத்தை எடுத்து இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாம் நாங்கள் கஷ்டப்படாமல் அதற்காக வேண்டி முயற்சி செய்யாமல் எங்களுடைய கைகளிலே கிடைத்திருப்பதனால் உண்மையாக நாங்கள் இஸ்லாத்துக்குரிய உண்மையான பெருமதியை கொடுத்து இந்த இஸ்லாத்தில் வாழ்கின்றோமா, அல்லது இஸ்லாத்துடைய பெருமதி தெரியாமல் இந்த இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் எங்களை முஸ்லீம்களாக வாழ வைத்திருப்பது, இது உலகத்தில் நபிமார்களுடைய சிந்தத்துக்கே கிடைக்காத மார்க்கமாக இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நண்பர் என்ற பெயர் கூறப்பட்டவர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நண்பராக எடுத்துக்கொண்ட ஒரு நபி. அந்த நபி தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தகப்பனாருக்கு இந்த இஸ்லாத்தை கொடுப்பதற்காக வேண்டி முயற்சிக்கின்றார். ஆனால் கடைசி வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகளில் அல்லாஹ்வினால் சோதனை செய்யப்பட்டு அந்த அனைத்து சோதனைகளையும் வெற்றி கொண்ட, அந்த சோதனை அணிகளுக்கும் அல்லாஹ்வுடைய திருப்திப்படுத்தத்தை அடைந்து கொண்ட அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவருடைய தந்தைக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே 950 வருடங்கள் இந்த தாவாவுடைய பணியை செய்கின்றார்கள். தான் பெற்றெடுத்த மகனுக்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை கொடுப்பதற்கு முயற்சிகின்றார்கள். கடைசி நேரம் வரைக்கும் கப்பலிலே ஏறிவிட்டார்கள். அந்த நேரத்திலே கூட தன்னுடைய மகனிடத்திலே செல்கின்றார். மகனே, என்னுடைய இந்த கப்பலிலே ஏறி நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ளு என்று கூறுகின்றார்கள். ஆனால் இப்ராஹிம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மகனுக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அவர் செல்கின்றார், மகன் தாரி ஜமலின், அவர் மலையை காட்டி அந்த மலையிலே ஏறி நான் என்னை இந்த வெள்ளத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அந்த மலையை விட வெள்ளம் வந்து அவர் அப்படியே அழிந்து விட்டார். அடுத்ததாக நாங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அவர் நபி, லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கின்றார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கின்றார். ஆனால் தன்னோடு வாழ்க்கை துணைவியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அப்ப நாங்கள் இங்கே பார்க்கின்ற நேரத்திலே ஒரு நபிக்கு தன்னுடைய தந்தைக்கு மார்க்கம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு நபிக்கு ஒரு மகனுக்கு மார்க்கம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு கணவன் நபியாக இருந்து மனைவி காபிராக போகக்கூடிய நிலைமை மாறிவிட்டது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சாவாயி அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் வஃபாத்தானதுக்கு பின்னால் தன்னுடைய பொறுப்பிலே எடுக்கின்றார். நபி அவர்களுக்காக வேண்டி பல உதவிகளை செய்கின்றார். நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னாலும் நபி அவர்களுக்கு உதவி செய்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், அவர் காபிராக இருந்து கொண்டு இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காபிராக இருந்து கொண்டு நபி அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அபூ தாலிப் பள்ளத்தாக்கே 3 வருடங்கள் முற்றுகையிடப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே கூட நபி அவர்களுக்கு உதவி செய்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அபூ தாலிபாகி. கிட்டத்தட்ட நபி அவர்களுக்கு 50 வருடங்கள் உதவி செய்த ஒரு மனிதர் என்றால் அபூ தாலிபாகத்தான் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே மரண தருவாயிலே இருக்கின்ற நேரத்திலே நபி அவர்கள் போய் சொல்கின்றார்கள், என்னுடைய சாச்சாவை நீங்கள் இந்த கலிமாவை மாத்திரம் சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த கலிமாவை நீங்கள் சொல்லி இஸ்லாமியராக மாறிவிடுங்கள் என்று நபி அவர்கள் அபூ தாலிபுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப் வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, நீங்கள் நாடியவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுப்போம். நபி அவருடைய தாயந்தர்கள், நபி அவருடைய தாயும் தகப்பன் நபி அவர்களுக்கு முன்னால் மரணித்தார்கள். ஆனால் அவர்களை பற்றி நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்தில் கூட திருந்தார்கள், அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு நபியை பெற்றெடுத்த தகப்பன் தாய் நரகத்திலே இருக்கின்றார்கள். ஒரு நபிக்கு 50 வருடம் உதவி செய்த ஒரு மனிதர் நரகத்திலே இருக்கின்றார். நபி பெற்றெடுத்த பிள்ளை நரகத்திலே இருக்கின்றது. நபியுடைய மனைவி நரகத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை எதற்காக வேண்டி தந்திருக்கின்றான், நாங்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி என்ன உதவி செய்திருக்கின்றோம், இந்த மார்க்கம் கிடைத்ததை இந்த அளவுக்கு நபிமார்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்காத மார்க்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்கின்றோமா? நாங்கள் எப்போதாவது செய்திருக்கின்றோமா, நினைத்திருக்கின்றோமா நபி அவர்களுடைய குடும்பங்களுக்கு, நபிமார்களுடைய குடும்பங்களுக்கு கிடைக்காத மார்க்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று நினைத்தால் இந்த மார்க்கத்திலே வாழ்வது லேசாக இருக்கும். இன்று நாங்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு நாங்கள் நம்பியிருக்கின்றோம் அல்லது நம் வாழ்க்கை வாழ்க்கை மார்க்கத்தை எடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், மார்க்கத்துடைய பெருமதி எவ்வளவு கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த ரியாத் மாநகரிலே ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை எங்களுக்கு ஒருவர் அன்பளிப்பு செய்தால், அந்த பில்டிங்களை பெருமதி அதிலே வருஷம் வரக்கூடிய வருமானங்கள் தெரிந்தால் அதனை நாங்கள் எவ்வளவு நேசிப்போம், அதற்குரிய பெருமதி எங்களுடைய உள்ளங்களிலே எவ்வளவு அழகாக இருக்கும். அதே போன்று அதை கொடுத்தவர்களுடைய கட்டளைகளுக்கு எவ்வாறு நாங்கள் அணிபணிவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த மார்க்கத்திலே பெருமதி என்னென்றால் எங்களுடைய நாவினால் மாத்திரம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு கிடைத்த உலகத்தில் கிடைத்த மிகவும் சிறப்பான சொத்தாக நாங்கள் நினைக்கின்றோம். அதனால் தான் இந்த இஸ்லாத்தில் வாழ்வது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, இஸ்லாமிய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது கஷ்டமாக இருக்கின்றது. எப்போது நாங்கள் உன்னுடைய பெருமதியை வழங்கினோம் என்றால் அதற்குரிய கண்ணியமும் அதற்குரிய மரியாதையும் அதற்குரிய மதிப்பும் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கும். எப்போது நாங்கள் அதனுடைய பெருமதியை விளங்கவில்லையோ அதிலே வாழ்வதும் அதனுடைய கட்டளைகளை எடுப்பதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நகையுடைய பெருமை தெரிஞ்சதனால் அதனை நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம். நாங்கள் இஸ்லாத்துடைய பெருமை தெரிஞ்சால் இஸ்லாத்திலே வாழ்வது எங்களுக்கு லேசாக இருக்கும். இஸ்லாத்தை விட்டு விட்டு நாங்கள் பாவம் செய்வதிலிருந்து எங்களை தப்பிப்பதற்கு லேசாக இருக்கும். நாங்கள் விலா ரலி அல்லாஹு தஆலா அவனுடைய சம்பவத்தை நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கின்றோம். ஒரு ஹபஷியாக இருந்து ஹபஷி நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார், அடிமையாக இருக்கின்றார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் பல துன்பங்கள் செய்யப்படுகின்றது, பல கொடுமைகள் செய்யப்படுகின்றது. அத்தனையும் ஏற்று இந்த இஸ்லாத்திலே நிரந்தரமாக இருக்கின்றார் என்றால் அவர் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்துடைய பெருமதி அவருடைய உள்ளத்திலே தெரிகின்றது. நாங்கள் இந்த இஸ்லாத்திலே பெருமை தெரியாததினால் இந்த இஸ்லாத்திலே கூறப்பட்ட சட்டங்களையும் அதனுடைய இஸ்லாம் விளக்கியதை விலகி வாழ்வதிலேயும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது என்றால் அவனுடைய பெருமதியை நாங்கள் உண்மையாக வழங்காதவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் இஸ்லாம் எப்படி எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கிடைத்ததோ அதே போன்று நாங்கள் இஸ்லாத்தை லேசாக வாழக்கூடியவராக இருக்கின்றோம். அனைவர்களும் நாவினால் நாங்கள் இஸ்லாத்தை போலக்கூடியவர்களாக நாவினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சிறந்த மார்க்கமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால் எங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவானவர்களாக இருக்கின்றனர். நான் உதாரணமாக ஒரு உதாரணத்தை நாங்கள் கூறணும். எங்களுடைய பிள்ளை இருக்கின்றார்கள், நல்ல ஸ்கூலிலே நல்ல மார்க் வாங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றனர். அவர் நல்ல கெட்டித்தனமான பையனாக இருந்தால் நாம் அவரை எந்த கல்வி படிப்பதற்கு அனுப்புவோம் என்று கேட்டால் அதிகமானவர் செல்வார்கள், நல்ல கெட்டித்தனமான பிள்ளையாக இருந்தால் நாங்கள் எங்கேயும் டாக்டர் படிக்க அனுப்பணும் அல்லது இன்ஜினியரிங் படிக்க அனுப்பணும். இது போன்ற உலகத்திலே அதிகமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கல்வியை படிக்க அனுப்ப வேண்டும் என்றுதான் எல்லோரும் கூறுவோம். ஆனால் ஒரு தந்தை என்ன செய்கின்றார், அந்த மகனை இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி அனுப்புகின்றார். இஸ்கூலிலே முதலாவதாக வரக்கூடிய மாணவன் எல்லா பாடங்களிலேயும் 100க்கு 100 எடுக்கக்கூடிய மாணவன் இந்த மாணவரை அவர் மார்க்க கல்வியை படிப்பதற்காக அனுப்பியிருந்தார். இந்த நேரத்திலே முஸ்லிம்களாகிய எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய மனைவியுடைய குடும்பத்தார்கள், தன்னோடு பிறந்த கூட பிறந்த சகோதரர்கள் என்ன சொல்வார்கள், இவருக்கு பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், பிள்ளையுடைய எதிர்காலத்தை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்று தெரியாது என்று கூறுவார்கள். ஏன், ஸ்கூலிலே ஆறு கெட்டித்தனமான பையன், நம்முடைய பல்கலை நம்முடைய பாடசாலையிலே நல்ல மார்க் வாங்கக்கூடிய பையன், இவனை கொண்டு ஏன் மார்க்க கல்வியை படிக்க விடுகின்றான். எனவே மார்க்க கல்வி படிக்கிறது என்றால் பாடசாலையிலே மார்க்ஸ் உறைஞ்சவனாக இருக்க வேண்டும், உலகக்கல்வி அவனுக்கு தெரியாதவனாக இருக்க வேண்டும், விளங்காதவனாக இருக்க வேண்டும். அவனை நாங்கள் இந்த கல்வி மார்க்க கல்வியை படிக்க அனுப்பவும். இதுதான் நாங்கள் இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். நாங்கள் இன்று இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அதிகமான இடத்திலே கேட்டால், நீங்கள் ஏன் 20 வருஷமாக 15 வருஷமாக 30 வருஷமாக இந்த நாட்டிலே இருக்கின்றீர்கள் கேட்டால், என்னுடைய பையனை நான் இன்ஜினியருக்கு படிப்பிக்க வேண்டும், டாக்டருக்கு படிப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். ஆனால் எப்போதாவது என்னுடைய மகன் குர்ஆனை முடித்து விட்டான் என்றால் என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷம் பெறுகின்றதா? ஆனால் இன்ஜினியராக என்னுடைய மகன் வெளியாகிவிட்டான் என்றால் என்னுடைய உள்ளத்திலே எவ்வளவு சந்தோஷம் பெறுகின்றது. நாங்கள் இந்த இஸ்லாத்துக்காக எதனை குறித்திருக்கின்றோம்? ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய சஹாபி மதீனாவிலே இருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், ஷாம் நாட்டு என்று சொல்லக்கூடிய தற்காலத்திலே சிரியா, ஜோர்டான் போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய அப்துல்லாஹி பின் உனைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியிடத்திலே ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அதனை படிப்பதற்காக வேண்டிய மதீனாவிலிருந்து பிரயாணத்தை ஆரம்பித்து மாதக்கணக்கில் பிரயாணம் செய்து ஷாம் நாட்டுக்கு போகின்றார். அப்துல்லாஹி பின் உனைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியை சந்திக்கின்றார். உங்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் இருக்கின்றது, அதனை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்கின்றார். அதனை அறிந்தவுடன், அதை கட்டவுடன் மதீனாவுக்கு திரும்ப வருகின்றார். அப்துல்லாஹி பின் உனைஸ் என்ற சஹாபி கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மதீனாவில் இருந்து இந்த ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி மாத்திரமா நீங்கள் ஷாமுக்கு வந்தீர்கள்? அல்லாஹ் மீது ஆணையாக இதற்காக வேண்டி மாத்திரமே நாம் வந்து என்று சொன்னார். நாங்கள் அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் அந்தஸ்தும் எவ்வளவு என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எங்களிடத்திலே பல ஹதீஸ்கள் நாங்கள் படித்து தருகின்றோம், தருகின்றோம், வாகனங்களை ஏற்பாடு செய்கின்றோம். உங்களுக்கு புரியாத இடத்தில் படிங்கள் என்று சொன்னால் கூட நாங்கள் அதற்கு தயாராக. ஆனால் நீங்கள் ஒரு கிளாஸுக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு 50 ரூபாய் தருகின்றோம் என்றால் பள்ளிவாசல் என்ன? இது மாதிரி பல பள்ளிவாசல் நாங்கள் வைத்தாலும் அதிலே நிறைய மக்கள் வருவார்கள். ஏன், அந்த 50 ரியாலை நாங்கள் வழங்குற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளையோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இறக்கிய குர்ஆன் வசனத்தையோ நாங்கள் வழங்கவில்லை என்பதுதான். அதுதான் எங்களை நாங்கள் இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை, இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து அவ்வளவுதான். எங்களுடைய உள்ளத்திலே இஸ்லாத்திலே பெருமதி அவ்வளவுதான். ஒருவரும் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவருடைய பேச்சை படிப்பதிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை படிப்பதில் நாங்கள் கொடுபோக்காக இருக்கின்றோம் என்று சொன்னால் அது நாங்கள் இந்த இஸ்லாத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் அந்தஸ்தும் எங்களுடைய உள்ளத்திலே இல்லை, அவருடைய பெருமதியை நாங்கள் வழங்கவில்லை. நாங்கள் இப்ப சவுதியில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு, அதில் ஃபெமிலியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான சிந்தனை, எல்லோரையும் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாரும் சிந்திக்கின்றார்கள், என்னை நான் அனுப்பினால் எவ்வாறு வாழ்வேன், நான் நாட்டில் போய் என்ன செய்வேன் என்றுதான் எல்லாருடைய சிந்தனை. ஆனால் ஒரு மூமின் என்ன சிந்திப்பார், என்னை படைத்த ரப்பு என்னோடு இருக்கின்றான், நான் சவுதியில் இருந்தாலும் என்னோடு இருப்பான்,
இந்தியாவில் இருந்தாலும் என்னோடு இருப்பான், ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் என்னோடு இருப்பான். அவன் அளந்தருக்கும் முடியும் வரைக்கும் நான் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாளும் நான் வபாத்தாக மாட்டேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலே வருகின்றதா? ஒவ்வொருவரும் அதை சிந்திக்கின்றார்களா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா என்னுடைய விடயத்தில் என்னை விட அறிந்தவன், எனக்கு எதில் நலவிருக்கின்றதோ அதனைத்தான் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கை என் ரப்பின் மீது இருக்கின்றதா என்றால் அனைவர்களும் நாங்கள் பயப்படுகின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுடைய யாருடைய கையில் இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த சவுதி அரசாங்கத்திலே கையிலே தான் எங்களை ரிஸ்க் இருக்கின்றது, அல்லது இந்தியா அரசாங்கத்திலே கையிலே தான் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதை நாங்கள் நம்புகின்றோமா? அதிலே எங்களுக்கு நூற்றுக்கு நூறு இடம் நாங்கள் முஸ்லீம்கள், இந்த குர்ஆனை நம்பியவர்கள், அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா என்று கேட்டால் அதில் சந்தேகப்படக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்றனர். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பஞ்சத்துக்கு பயந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். பையாம், உங்களுக்கும் உணவளிக்கிறவர்கள் நாங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் நாங்கள். எப்போதாவது நாங்கள் நினைக்கின்றோமா எங்களுடைய நாங்கள் வபாத்தானாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா உணவளிப்பான் என்று? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நாங்கள் சென்று சிந்திக்க வேண்டும். எத்தனை மக்கள் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, தான் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல், இஸ்லாத்திலே கூறப்பட்ட கடமைகளை நிறைவேற்றாமல், தொழுகையில் இருந்து ஏனைய வணக்கங்களை நிறைவேற்றாமல், இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட எத்தனை விடயங்களை செய்து கொண்டு, ஹராமான விடயங்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? தன்னுடைய பையன் படிக்க வேண்டும், தன்னுடைய மனைவி வாழ வேண்டும், தான் ஒரு வீடு கட்ட வேண்டும், தான் ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுத்தாலா படைத்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களை விட மோசமானவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எனவே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இவ்வளவு நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி, ஆனால் நாங்கள் எதனை சம்பாதித்தோமோ அதுதான் எங்களோடு வந்து சேரும். நாங்கள் இங்கே இருந்து எங்களை நாட்டுக்கு சீதனுப்பினால் நாங்கள் சேமித்த சம்பாத்தியதோடு தான் நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு போவோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய மரணம் வந்துவிட்டால் நாங்கள் நல்ல செய்தோமோ, எல்லாம் நல்ல காரியங்கள் செய்தோமோ அது மாத்திரம்தான் எங்களுடைய கபர்களுக்கு வரும். எங்களுடைய மனைவிகளோ எங்களுடைய பிள்ளைகளோ கியாமத் நாளில் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தர மாட்டார்கள். எங்களை கண்டால் மனுஷர் மாதானத்தை விட்டு விரண்டோடுவார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே உலகத்தில் எங்கே வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவனாக வாழாமல், அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா விலக்கப்பட்டதை நாங்கள் விட்டு வாழாவிட்டால் நாங்கள் தான் நஷ்டவாளிகள். எனவே நாங்கள் இந்த இஸ்லாத்தை செறிவர வழங்கி இஸ்லாத்துக்குரிய பெருமதி என்ன? இஸ்லாத்தை படித்தால்தான் இஸ்லாத்துடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும். இஸ்லாத்தை படிக்காமல் நாங்கள் எவ்வளவு நேரங்கள் பேசினாலும் இஸ்லாத்தை நாங்கள் படிக்காமல் இஸ்லாத்துடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டோம். எனவே எப்போது இஸ்லாத்துடைய பெருமதியை நாங்கள் விளங்குகிறோமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழ்வோம். எங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடையும் அவருடைய தூதருடையும் கூற்று என்று சொன்னால் அதில் நூற்றுக்கு நூறு நம்பக்கூடியவர்களாக இருப்போம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கூறப்படுகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் என்று சொல்லக்கூடிய பயணம் ஒன்று செய்து வந்தார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள். நபி அவர்கள் அதனை கூறினார்களா? ஆம், அது என்றால் உண்மைதான். கூறுகிறார் என்று சிந்திக்கவில்லை. நபி அவர்கள் கூறினார்களா அது உண்மைதான் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தார்கள். நாங்கள் குர்ஆனில் வந்தால் கூட நாவினால் ஏற்றுக்கொண்டால் கூட குர்ஆனை உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றோம்? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினால் அதை நாங்கள் எங்களை நாவினால் ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யம்ஹக்கு அல்லாஹு ரிபா வ யுல்கி ஸதகாத், வட்டியை அழித்து சதக்கா செய்தால் அதிலே பரக்கத். ஆனால் நாங்கள் எத்தனை பேர்கள் இந்த நாட்டுக்கு சவுதி அரேபியாவுக்கு வருகின்ற நேரத்திலே வட்டி இல்லாமல் வந்தவர்கள் எத்தனை பேர்? நாங்கள் எல்லோரிடத்தில் நான் குர்ஆனை நம்புகின்றேன், குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணமான வழிகாட்டி என்று சொல்கின்றேன். ஆனால் அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா வட்டியை அளிப்பான் என்றால் நான் நினைக்கின்றேன், இல்லை வட்டி கடித்துக் கொண்டு நான் சவுதிக்கு சென்றால் நான் உழைப்பேன் என்று நினைக்கின்றேன். நான் கூட நான் குர்ஆனை நம்புகின்றேன் என்று இதனுடைய செயலால் சொல்கிறார், இல்லை வட்டிக்கு எடுத்து நான் சவுதி அரேபியாவுக்கு சென்று உழைத்தால் நான் அதிகமாக உழைப்பேன் என்று நினைக்கின்றான். ஆனால் சதக்கா செய்தால் அல்லாஹ் அதனை அதிகரிப்பான். எங்களிடத்திலே சதக்கா செய்தால் நான் இதனை சாப்பிடுவது என்று யோசிக்கணும், சதக்கா செய்தால் எதனை நான் சாப்பிடுவது என்று யோசிக்கணும். ஏன் சதக்கா செய்தால் அல்லாஹ் தரமாட்டானா? அல்லாஹ் தருவான் என்று கூறிக்கின்றான். நேரத்தில் ஏன் நீங்கள் சந்தேகப்பட வேண்டும்? தபூக் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொத்துக்களை சேகரித்தார்கள். ஏனென்றால் பிரயாணம் தூரம் நெடுந்தூரம் செல்ல வேண்டியிருந்தது, பணங்கள் தேவைப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்து எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் முந்த வேண்டும் என்று பல விடயங்கள் முயற்சித்தேன், ஆனால் இதிலே முந்தலாம் என்று நினைத்தேன். ஆனால் அபூபக்கரை ஒரு காலமும் முந்த முடியாது என்று நினைத்தார். நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு கூறுகின்றார், காசை தந்து இந்த சாமா லிஸ்டை தந்து இதனை நீங்கள் போயிட்டு வாங்கி வாருங்கள் சொன்னார். இவர் அரபாசை வாங்கிவிட்டு வருகின்றார். வைஃப் கேட்கின்றார், ஏன் மெத்து சாமான் ஏன் வேண்டவில்லை? இவர் சொல்கின்றார், என்னுடைய நண்பர் ஒரு வந்தார், அவருக்கு நான் சீட்டன் ஹதியா கொடுத்து விட்டேன் என்று சொல்கின்றார். என்ன நடக்கும் வீட்டில் ஒரு 50 ரியால கொடுத்து ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு செய்ய சாமான் வேண்டிக்கு வாங்கன்னு சொல்லி 4 சாமான் பேரை கொடுத்தா நாம் 2 சாமான் சேர்ந்தோம். 25 ரூபாய் சதக்கா செய்து போட்டு 25 ரூபாய் சாமான வேண்டிக்கு வந்தார். வீட்டை வந்தால் நம்முடைய மைமார்கள் கூறுவார்கள், நீங்கள் நல்ல வியாபாரம் செய்து இருக்கிறீர்கள் என்று கூறுவார்களா? அல்லது நான் எதனை செய்வது இருக்கப்பாரு? சற்று சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே இஸ்லாமிய மார்க்கம் எவ்வாறு இருக்கின்றது? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருந்தாளி ஒரு வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இந்த விருந்தாளியை யார் அழைத்து செல்வது? ஒரு சாதி சொல்றார், நான் அழைத்துக் கொண்டு செல்கின்றேன் யா ரசூலுல்லாஹ். வீட்டுக்கு அழைத்து போகின்றார். மனைவியிடத்திலே கேட்கின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கின்றேன், என்ன விருக்கின்றது? மனைவி கூறுகின்றார், வீட்டில் ஒன்றும் இல்லை, பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு மாத்திரம்தான் இருக்கு. ரெண்டு வயசு சொல்றார் திருப்பி தன்னுடைய மனைவி கூறுகின்றார், நாங்கள் பிள்ளைகளை நேரத்தோடு படுக்க வைப்போம், ஒரு மனிதனுக்குரிய சாப்பாடு தான் இருக்கின்றது. நாங்கள் விருந்தாளிக்கு சாப்பாட்டை கொடுப்போம், நான் விளக்கை சரி செய்வதை போன்று நாங்கள் விளக்கை அணைப்போம், நாங்கள் சாப்பிடுவதை போன்று இருட்டு பிள்ளையே பாசாங்கு செய்வோம், விருந்தாளி வருவதே சாப்பிடுவோம். உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு மனைவியை கண்டுபிடிக்கிறாமா? ஏன் அவர்கள் குடும்ப இவ்வாறு இஸ்லாம் நம்முடைய வீட்டிலே வரும் என்றால் இஸ்லாத்தில் வாழ்ந்து சந்தோஷமாயிருக்கு. நாங்கள் அதிகமான விளக்கு எங்களுக்கு தெரியும், சுத்தம் ஈமானின் பாதி என்பது அதிகமான விளக்கு. ஆனால் வீட்டை யார் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் மனைவி தான் செய்ய வேண்டும். ஏன்? ஈமானின் பாதி சுத்தம் செய்வது, வீடு சுத்தமாக இருப்பது ஈமானின் பாதி இல்லையா? ஏன் நான் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாதா, அந்த நன்மையை நான் அடைந்து கொள்ளக்கூடாதா என்றால் நாங்கள் இஸ்லாத்தை எவ்வாறு விளங்கியிருக்கின்றோம்? இது மாதிரித்தான் நிறைய நாங்கள் உதாரணங்களை சொல்லலாம். இஸ்லாத்தை நாங்கள் நாவினால் விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் அமல் செய்யாமல் இருக்கிறோம். நாங்கள் அதிகமாக சும்மா உதாரணத்தை கேட்கலாம். கடைசியாக நீங்க பாங்குக்கு சென்ற துவா, பாங்குக்கு நான் ஓதக்கூடிய துவா எப்போது ஓதுனே? எப்போது ஒதுவு செய்ததுக்கு பின்னால் ஓதக்கூடிய துவா எப்போது ஓது? எப்ப நீங்க சாப்பிடக்கல விஸ்மி தெரிஞ்சா பள்ளிவாசலுக்கு போறவா துவா நீங்க எப்போ ஓதுனே? எல்லாருக்கும் பாடம், எல்லாருக்கும் பாடம். ஆனால் எப்போது நீங்கள் அமல் செய்தீர்கள்? நாங்கள் எல்லாம் படிப்பதும் பயான் கேட்பதும் எதற்காக வேண்டி என்றால் தெரிந்து இருப்பதற்காக. நாங்கள் ஜாலியாற்றில் நடக்கக்கூடிய கிளாஸ்களுக்கு போவோம், பயான்களுக்கு போவோம். ஏன் என்று கேட்டால் அறிந்து வைத்திருப்பதற்காக. சஹாபாக்கள் பயானுக்கோ நிகழ்ச்சிக்கோ படிப்பதற்கோ சென்றால் அதனை அமல் செய்வதற்காக வேண்டி சென்றார். படித்தால் அமல் செய்வார்கள். அதனால் தான் சில சஹாபாக்கள் சூரத்துல் பக்கராவை பல வருடங்கள் அவர்களுக்கு காலம் எடுத்தது அதனை பாடமாக்குவதற்காக வேண்டி. பாடமாக்கு அவர் லேசான விஷயம். ஏன் அவர்கள் பாடமாக்கவில்லை? அவர்கள் குர்ஆனை பாடமாக்குவது முக்கியமல்ல, குர்ஆன் எதை கூறப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் அமல் செய்ய வேண்டும். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலம் செலுத்திக் கொண்டார்கள். நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம், எங்களிடத்திலே எல்லாம் படித்து தெரியும், ஆனால் வாழ்க்கையிலே நாங்கள் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் இஸ்லாத்தை சரியாக படித்தால், இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் வாழ்ந்தால், இஸ்லாத்துக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் எது என்று அறிந்து கொடுத்தால் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு அது லேசாக இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கு இமாம் இஷா சொல்லியிருக்கின்ற இனத்திலே முதலாவது ரக்அத்திலே கொஞ்சம் கூட ஓதிவிட்டார். இப்ப நாங்க உதாரணத்துக்கு மகரிப் தொழுகைக்கு அதிகமான பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இமாம்கள் சிறிய சூரத்துகளை ஓதுவார்கள். ஒரு நாளைக்கு நினைச்சிட ஒரு இமாம் பெரிய சூரத்தை ஓதிட்டார், கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கம் ஓதிட்டார். இந்த கால் கடுக்கும் வளமையில நாங்க மகரித்தொழுவோம், அஞ்சு நிசந்தொழுவோம், அல்லது ஏழு நிசந்தொழுவோம். அன்றைக்கு எத்தனை நிசந்தொழுது? இப்போ ஒரு ரெண்டு பக்கம் ஓதினார்னா பத்து நிசந்தொழுது. இருக்கும் பத்து நிமிஷம் என்றால் ஏழு நிமிஷம் தொழுதால் மூணு நிமிஷம், மூணு நிமிஷமே நிமிஷமாக நாங்கள் சிரிக்கும் தொழுதளிக்கும் என்றால் எங்களுடைய கால நிச்சயம் கடுக்கும். நிறைய பேர் பள்ளிவாசலில் சண்டை முழுங்கும் தொழுதற்கு பின்னாலே. ஏன்? இமாம் கூட ஓதி விட்டார், நின்று கொண்டே சண்டையை முடிப்பார் ஒரு மூணு நிமிஷத்துக்கு. நாங்கள் கடைக்கு போகின்றோம், வங்கிக்கு போகின்றோம், பேங்கிக்கு போகின்றோம், ஏடிஎம் கார்டில் காசு எடுக்க போகின்றோம், அஞ்சு நிமிஷம் இருப்போம், பத்து நிமிஷம் இருப்போம், பதினஞ்சு நிமிஷம் இருப்போம், ஆனால் எங்களுடைய கால் கடுக்க மாட்டார். தொழுகைக்கு வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் எங்களுடைய கால்கள் டி கடித்து சிலாக்களுக்கு அப்படியே இருந்துருவான். ஏன் தராவி தொழுதால் பார்க்க முடியாதா? எத்தனை பேர் தண்ணி குடிப்பார்கள், எத்தனை பேர்கள் கொஞ்ச நேரம் இருப்பார்கள், உடம்பை அசைப்பார்களே, நரம் அடித்தால் தொழுவதற்கான கஷ்டமா இருக்கும். ஆனால் அவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே பதினைந்தவர் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், சிறுவர் நாலவர் ஐந்தவர் நின்று கொண்டே வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய கால் கடுக்க மாட்டார். ஏன் தொழுகைக்கு வந்தால் கால் கடுக்கின்றது என்றால் அவர் அந்த தொழுகையுடைய பெருமதியை விளங்கவில்லை. ஏன் எப்படி இஸ்லாத்தை விளங்கவில்லையோ அது மாதிரி தொழுகையுடைய பெருமதியை விளங்கவில்லை. அதே போன்றுதான் ஒருவருடைய குர்ஆன் ஓதினால் அவருக்கு கடும் கஷ்டமாக இருக்கிறது. குர்ஆனை படிப்பதும் கஷ்டமாக இருக்கின்றது, ஓதுவதும் கஷ்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல வார்த்தையை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் கஷ்டமாக இருக்கின்றது. பிரச்சனை என்றால் அவருடைய உள்ளத்திலே பிரச்சனை. அவர் இஸ்லாத்தை சரியாக வழங்கவில்லை, இஸ்லாத்துடைய பெருமதியை இஸ்லாத்துக்கு கொடுக்கவில்லை. கொடுத்தால் அவருக்கு கஷ்டம் வழங்க மாட்டாது. எவ்வாறு நான் என்னுடைய வங்கிக்கு நான் வேண்டிட்டு செல்கின்றேன், நாட்டில் காசு அனுப்புவதற்காக செல்கின்றேன், அரை மணி நேரம் நிற்கின்றேன், என்னுடைய காசு கொடுக்கவில்லை என்றால் காசு அனுப்பவுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரிந்ததனால் அவர் அரை மணி நேரம் நிற்பதற்கு கால் கொடுக்கவில்லை. ஆனால் தொழுகையில் வந்து யாரோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்ற விடயம் அவருக்கு தெரியாது என்பதனால் இந்தியாவுக்கும் போகின்றார், கம்பெனிக்கும் போகின்றார், ரூமுக்கும் போகின்றார், தொழுகையில் இருந்து கொண்டு அஞ்சு நிமிஷம் அல்லது 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் அவருக்கு அந்த தொழுகையிலே அவர் அழகான முறையில் தொழக்கூடியவராக மாற முடியாமல் இருக்கின்றது. காரணம், அந்த தொழுகையுடைய பெருமதி தெரியவில்லை. யாரோடு நான் பேசுகின்ற தொழுகையிலே என்ற விடயம் அவருக்கு தெரியாதனால் அதிலே அவர் பல நாடுகளுக்கும் போயிட்டு வருகின்றார். சிலர்கள் இமான் ஜமாத்தோடு தொழுது பிந்தி இரண்டாவது ஜமாத்தில் சேர்ந்து அவர் கடும் கஷ்டம். இமாமுடைய கை தொழுது ரெண்டு தொழுதனா மூணு தொழுதனா பக்கத்தில் இருக்கிறாரோட பார்க்கிற, ஏன் பக்கத்தில் இருக்கிறால் சுஜூ செய்தால் நம்ம அந்த அவர் அத்தியாயத்தில் இருந்தார் என்றால் அவர் ரெண்டு அரிக்கலாம், அவர் எழும்பினார் என்றால் மூணு அரிக்கலாம் என்ற பக்கத்தில் இருக்கிற கணக்கு இருக்கிற சிலாக்கள். ஏனென்றால் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதேன் என்ற கூட சந்தேகமா இருக்கு. எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்து அல்லாஹு தாலாவோடு ஒரு 10 நிமிடங்கள் பேசுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வோடு முனாஜா செய்யும் நேரத்திலே எங்களுக்கு இந்த உலமெல்லாம் சித்தி வருகின்றோம் என்றால் அந்த தொழுகையை பெருமதி வழங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி விஸ்ரா, என்னுடைய கண் குளிச்சு தொழுகையில இருக்கின்றது. தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தையும் ராகத்தையும் தாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் எங்களுக்கு தொழுகை என்ற நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு நாள் என்றால் முதலாவது ராகத்தான வேலை அழகாக தூங்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லீவு கிடைத்தால் ராகத்தை என்றால் தொழுகையில் இருக்கின்றது. அவருடைய கண் குளிச்சு தொழுகையில், எங்களுக்கு கண் குளிச்சு படம் பார்ப்பதில், எங்களுடைய கண் குளிச்சு தூங்குவதில் என்றால் நாங்கள் இந்த இஸ்லாத்துடைய பெருமதியை நாங்கள் சரிவர விளங்காமல் இருக்கும். எனவே ஒவ்வொருவரும் நாங்கள் இஸ்லாத்தை படித்து எங்களுடைய உள்ளத்திலே உண்மையான கொள்கை வந்துவிட்டால், அல்லாஹ்வின் உண்மையான கொள்கை எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் இந்த எல்லா வணக்கங்களும் லேசாக இருக்கும். எனவே அதற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை படித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.